அத்தியாயம் 10. விஸ்வநாதன் தன் டைரியில் 6வது பாடம் என்று தலைப்பிட்டு அடுத்த கவிதையை எழுதத் துவங்கினான். ஆனால் எவ்வளவு நேரம் வெட்ட வெளியை பார்த்து கொண்டு மனசுக்குள் கவிதை நெய்ய முடியும்? ஊமை வெயிலாக இருந்தும் ஊர் முழுக்க ஒரு காந்தல் பரவி இருக்கிறது. மரம் ஆடாத, இலை அசங்காத, காற்றும் தூங்கி போன பகல் பொழுது ஹிம்சையாயிருக்கிறது. கபூர் சின்ன அசைவு கூட இல்லாமல் தூங்குகிறான். யார் கூடவாவது பேச வேண்டும் போல் இருக்கிறது. மெல்ல 100 அடி தூரம் நடந்து செக் போஸ்ட் ஆட்களோடு பேசலாம். ஆனால் அவர்களுக்கு இவனோடு வெறுமே பேசுவதை விட சுவாரஸ்யமான காரியங்கள் இருந்தன. லாரி நம்பரை கண்டதும் ஓட்டுபவன் பெயரை சொல்லும் அளவுக்கு சிநேகிதம் இருந்தது. தான் பேசாது போனாலும் பேசுவதை கேட்கலாமே என்று தோன்றிற்று. என்னடா தம்பிராஜு, இன்வாய்ஸ் வச்சிருக்கியா? தம்பிராஜுவாகப்பட்டவன் கத்தை சுருள் பேப்பர்களை மேஜையில் வைத்துவிட்டு உஸ்என்று உட்கார்ந்தான். அடடே சார், தம்பிராஜு இந்த தடவை இன்வாய்ஸ் கொண்டாந்துருக்கான். எங்கே பொறுக்கியாந்தான்னு கேளு. சத்தாய்க்காதீங்க சார், சீலை போடு. தம்பிராஜு முகத்தை மும்முரமாய் வைத்து கொண்டான். சீல் எங்கடா போடணும்? எங்கனா போடு சொத்தென்று இங்க்பேடில் தோய்த்து ஒரு முத்திரை தம்பிராஜு கன்னத்தில் குத்தினார்கள். ரைட், குத்தியாச்சு, நீ போகலாம். ரசமா தானே? தம்பிராஜு விழிவிரிய கேட்டான். ஓவென்று எல்லோரும் சிரித்தார்கள். உன்னை நம்பி ஒருத்தன் வண்டி கொடுத்துருக்கானே, அவனை சொல்லணும். ஏன், எனக்கு என்ன கேடு? மறுபடி ஓவென்று சிரித்தார்கள். ஆந்திராவில் குப்பை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான் சார். திடும்னு ஹைரோடு லாரி ஓட்டுற ஆசை வந்துருச்சு. எவங்கிட்டயோ பொய் புளியி லாரி ஏறிட்டான். அரலோடு கால்லோடா வண்டி மொத்தமும் சாமா, இளநி அரிசி மூட்டை எண்ணெட்டின் அங்கங்கே பேரம் பேசி ஓவர்லோடு வேற இங்கே வந்து மாட்டிக்கினாரு. பேப்பரை எடுறானா தினத்தந்தி பேப்பரை எடுத்து நீட்டுறானே பார்ப்போம். என்னடா 4 வருஷம் இருக்குமா இது நடந்து? செக் போஸ்டில் உள்ளவன் தானாய் விஸ்வநாதனிடம் பேசினான். தம்பிராஜு அந்த பேச்சை கேட்டு வெட்கப்படுவதா பெருமைப்படுவதா என்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தான். 2 நாள் மடக்கி போட்டுட்டோம். அழுகையான அழுக, ஒரே புலம்பல், சேப்போன்னு விட்டுட்டோம். அடுத்த தடவை கை கொள்ளாத ரசீது, லாண்ட்ரி பில்லு, ஹோட்டல் பில்லாம் போட்டு தச்சிருக்குது. என்னடான்னு கேட்டால் மறுநாள் போட்டுக்க சட்டை வெட்டி பொட்டியில் இருக்குதான். செக் போஸ்டில் பில் கேட்டால் எடுத்து வந்துட்டான். ஹோட்டல் பில் எதுக்கிட்டானோ, எதுனா குறைஞ்சா இதை வச்சு சமாளிச்சுக்கலான்னு நினச்சானா. சிரித்து சிரித்து வயிறு கிழிஞ்சு போச்சு சார். எப்படா தம்பிராஜ் வருவான்னு காத்துட்டு கிடப்போம். வந்தால் 2 மணி நேரம் முடக்கிடுவோம், செமத்தியாக பொழுது போகும். இன்னொரு கதை தெரியுமா? வேறொருவன் முன் வந்து பேசினான். தம்பிராஜ் பொண்டாட்டி மெட்ராஸ் பார்க்கணுன்னு சொல்லித்தான். கூட்டிக்கின்னு போகிறதா வேணாமான்னு ஒரே யோசனை. பொண்டாட்டியை லாரியில் கூட்டிக்கின்னு போனால் பில்லு இருக்குதான்னு செக் போஸ்ட்டுக்காரன் கேட்டால் மறுபடி வெடிச்சிரிப்பு. அதெல்லாம் இல்லை, இனிமே தைரியம் வந்துருச்சு. நீ தான் தம்பிராஜ் கன்னத்தில் முத்திரை குத்திட்டியே, செக் போஸ்ட்டில் முள்ளைத்தான் குத்துவான், போகலான்னு தீர்மானம் பண்ணிட்டான். என்ன தம்பிராஜு, சரிதானே? கூரை அதிர்ந்தது. விஸ்வநாதன் முகத்தை திருப்பி கொண்டு மெல்லச் சிரித்தான். யார் யாரோ லாரி ஓட்ட வந்துடுறாங்க சார். தூக்கம் முடிச்சா போகிறோம், வலுவு இருந்தால் போகிறோம். நல்ல துட்டு இதில்ன்னு நினச்சி வந்துடுறாங்க. எதுக்கு செக் போஸ்ட்டு, என்ன கேட்பான், எதை காட்டணும்னு தெரிஞ்ச டிரைவர் 140 பேர் தான். மற்ற ஆளுங்களோட மல்லாடல் தான். பெஜார் வேலை சார் இது. சார், தம்பிராஜ் பேப்பர் சரியாக இருக்குது, அனுப்பிச்சிடட்டுமா? அதுக்குள்ளையா, தம்பிராஜு அந்த மூலக்கடை கதையை சொல்லு. அவன் சொல்ல மாட்டான் சார், நான் சொல்கிறேன். அப்போ சாராய கடை திறக்காத நேரம் புத்தூர் தாண்டினதும் மெட்ராஸ் சரக்கு வைக்க லாரியில் இடம் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு தானே வண்டி ஓட்டுறேன், என்ன சரக்குன்னு கேட்டான். தேங்காய் எண்ணெய் டின்னு சொல்லி 20 டப்பா ஏற்றிட்டானுங்க. துட்டும் கொடுத்தாச்சு. பாதி தொலைவு போனதும் தம்பிராஜுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அடடா, 2 நாளாக தலைக்கு எண்ணெயே வைக்கலையான்னு இருட்டில் வண்டியை நிறுத்தி பின்பக்கம் போய் ஒரு டின்னு சீல் உடச்சி 2 கை அள்ளி வச்சு பரபரன்னு தேய்க்கிறதுக்குள்ளே பக்குன்னு பிடிச்சிதுன்னு அர்த்தம். மொத்தமும் சாராயிட்டுன்னு பயந்து போய் எடுத்து ரோட்டோரம் அடிக்கிட்டு ஒரே புட்டி மூலக்கடை அங்கே போனால் மடக்கிட்டானுங்க. எங்கடா டின்னு கேட்டால், தேங்காய் எண்ணெய் சாராயம் ஏற்றிட்டான், பாரு என் தலையெல்லாம் ஒழுகுதுன்னு எடுத்து ரோட்டில் அடிக்கிட்டு வந்துட்டேன்னா. பொத்து பொத்துன்னு போட்டு புரட்டி ஓட்டிட்டானுங்க. வாயெல்லாம் ரத்தம். அன்னிலேருந்து எவன் டின்னு ஏற்றினாலும் தம்பிராஜு மோந்து பார்த்துட்டு தான் வண்டியில் வைக்க விடுவான். ஒவ்வொரு கதைக்கும் குடல் அருந்து தான் போயிற்று. மரபெஞ்சில் தம்பிராஜு குத்துக்காலிட்டு இந்த சிரிப்புக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல உட்கார்ந்திருந்தான். சார் யாரு, சரக்கேத்தனுமா? தம்பிராஜு விஸ்வநாதனை நெருங்கி பேசினான். இல்லை, வண்டியை காணோம், தேடுறேன். என்ன வண்டி சார்? காந்திலால் டிரான்ஸ்போர்ட். அடடே, டின்னுலோடா பாத்தியா? தூங்குறானே? எங்கே? கீழே திருப்பதியில். இந்நேரம் கிளம்பிகிட்ருப்பான். காலையில் பேசிகிட்டு இருந்தோம், உடம்புக்கு முடியலன்னு சொன்னான். சரக்கு மாற்றிக்கிட்டுமான்னு கேட்டான், வாணான்னுட்டான். இடம் சரியாக சொல்லுப்பா. எப்படி போவ? கார் இருக்குது. அப்போ போகாத, இங்கேயே இரு. ராத்திரி 7-8 மணிக்கு இந்த இடம் தாண்டும், அவன் மடக்கிடலாம். நீ அங்கனை போய் அவன் ஆப்டாத ராகுலை லோல் பட போகிற. இது தாண்டி தான் போகணும், செக் போஸ்ட்டில் சொல்லிவிடு, மடக்கிடுவாங்க. தேங்க்ஸ் தம்பிராஜு. அட பரவாயில்லைங்க, ரொம்ப கலாட்டாக பண்ணுறாங்க. ஒன்று பைத்தியக்காரன்னு நினச்சிட்ருக்கானுங்க. இவனுங்க மாதிரி 10 பைத்தியக்காரனை பார்த்தவனா, வந்த புதுசில் ஒன்றும் தெரியாத இருந்தால் எப்போவும் அப்படியேவா இருந்துடுவேன். முறைக்கிறத விட முழிக்கிறது நல்லதுன்னு சும்மா இருக்கேன். நிஜமாவா? ஒரு நாள் ஒரே இடியில் மொத்தமும் பேத்துட்டு போயிட போகிறேன். அன்னைக்கு தெரியும் தம்பிராஜ் யாருன்னு. சாச்சா வானாம்ப்பா, முள்ள குத்துறதான். டேய் இருங்கடா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். சட்டென்று இறுகிய ரௌத்ரகரமான முகம் ஆச்சரியமாக இருந்தது. என்ன அற்புதமான அப்பாவி வேடம்! எல்லா கேலிக்கும் சலனமற்றிருந்த முகம். கபூரை எழுப்பி நடந்ததை சொன்னான். மெல்ல இருள் கவ்விய குளிர்காற்று வீசிற்று. லாரி வரவில்லை. நாங்கோ மணி அண்ணா, பெண் குரல் கேட்டது. 8:10. வண்டி ஓடலையா? தலை நிமிர்த்து பார்த்தான். கியூடெக்ஸ் போட்ட நீண்ட நகங்கள் கார் உள் விளக்கில் மின்னின. கதவு விளிம்பை பற்றி கொண்டிருந்தன. ஷ, அப்பால போமா, கபூர் அதட்டினான். போவாட்டி என்ன செய்வியான்? அட்டி செருப்பால போன்னு சொல்கிறேன்ல. கபூர், என்ன இது? உனக்கு தெரியாது சார், சும்மா இருங்க. போ அந்த பக்கம். ஐயா, பெரிய பிஸ்தவர். இதோ பாரு, உத பட போகிற நீ. கபூர், இது லோல் சார், பார்த்தா தெரில. ஏமா, உனக்கு வேறு ஆளாக கிடைக்கல. போ அப்பால. நான் உன்னியாக கூப்பிட்டேன், சாரோட தானே பேசிகிட்ருக்கேன். இல்லை சார். விஸ்வநாதன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். ஹைவே குவீன், நெடுஞ்சாலை ராணி, பாதையோர பட்டிப்பூ. சார் ஒத்து பார்க்குறாரு, நீ என்னவோ விரட்டுற. இல்லை சார், நான் உள்ளே வரட்டா? எதுக்கு? எதுனா சாப்பிடக்கூடா, பசிக்குது. விஸ்வநாதன் ஒரு பச்சை வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தான். உரித்து ஒரு விள்ளல் விழுங்கினாள். உன் பேர் என்ன? விஸ்வநாதன். தமிழாளா? ஆமாம். என் பேர் கேட்கலையே. உன் பேர் என்ன? வசந்தா. பேர் நல்லால? கதவு விளிம்பில் மார்பை அழுத்தியபடி கண் சிமிட்டினாள். சேலை மூடும் மிளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை. மாலை பொழுது மட்டுமே சூடிக்கொள்கின்ற மலர் மாலை, விடியலும் பகலும் வெறுக்கின்ற பூ. ஒருவேளை இவளுக்குத்தான் இந்த வரிகள் பொருத்தமோ? 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும். ஐ, நீ நல்லா பாடுறிய. நீ பாடுவியா? என்னாண்டா, வாங்க போயிடலாம், காரில் வாணாம்.
வேணுமா சார்? கபூர் கேட்டான். வண்டியை மிஸ் பண்ணிட போகிறேன் கபூர்.
நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய் இங்கே வா. எவ்வளோ? குசு குசு என்று பேசினார்கள்.
நீங்கள் போயிட்டு வாங்க சார், ஒரு பைசா கொடுக்காதீங்க. இங்கே வந்தது நான் பேசிக்கிறேன்.
ஏய், இந்த ஆஃபீஸர் சரியில்லைன்ட்டா ஒரு பைசா தரமாட்டேன்.
அவள் உதடு சுழித்து சிரித்துவிட்டு பாதையோரம் இறங்கி போனாள். சற்று தொலைவில் இருட்டில் நின்று விஸ்வநாதனுக்காக காத்திருந்தாள். வெறும்னு பேசதான் போகிறேன் கபூர், இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசினதில்லை. வெளிச்சென்று லாரி வெளிச்சம் அடித்தது. பூசின உடம்பு, கற்றை தலைமுடி, ஒற்றை பின்னல், கதம்பம், காது ஜிமிக்கி, பெரிய செந்தூரம், வெள்ளை பற்கள், செதுக்கின முகவாய், கருகமணி. லாரி தாண்டி போயிற்று, இருட்டடித்தது.
காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம், தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே.
ஐயோ, நான் நல்லா பாடுற. நீ புதுப்படமா?
நீ படம் பார்ப்பியா?
தெலுங்கு படம் பார்ப்பேன். இப்போ பாடினதை திரும்ப பாட. நல்லா பாடுற.
உட்கார்ந்து கொண்டார்கள். இருளில் தொலைதூரத்து வெளிச்சம் பின்புறமாக இருக்க வடிவமைப்பு மட்டும் தெளிவாக தெரிய மறுபடி அவளை உற்று பார்த்தான். இரண்டு கைகளை விரித்து கட்டை விரல்களை இணைத்து அவள் வலப்பக்க முகத்தை பார்த்தான். சினிமா பிடிக்கிறியா? திரும்பி விழிவிரிய கேட்டாள். நரை வெள்ளி மின்னிற்று.
பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம்.
விஸ்வநாதனுக்கு மனதில் கேமரா விற்றுட்டது. இவளை நடனமாடச் சொன்னால் என்ன? இவள் ஆட்டத்தை மனசுக்குள் படம் பிடித்தால் என்ன? இவளை மட்டும் ஆடச் சொல்லி இந்த பாட்டை படமாக்கினால் என்ன? சொன்னதும் ஆடினாள். இஷ்டத்திற்கு வளைந்து நெளிந்து குலுங்கி சிரித்து கேலி பேசி ஆடினாள். பாட்டு முடிய விஸ்வநாதன் கைத்தட்டி பாராட்டினான். மெல்ல கண்ணங்களை பொத்தி நெற்றியில் முத்தமிட்டாள். அப்பா, இப்போ தான் இடைஞ்சல் இல்லாமல் ஒரு பாட்டு முழுசாக ஃபிலிம் பண்ண முடிஞ்சது.